ഈശ്വരാജ ഉമ്മാളികയിൽ രാപ്പകളായി അമന്തിരിപ്പോ സർവലോക അധിപതിയെ നമ്മുടെ നാമത്തെ ഞങ്ങൾ ഉയർത്തുകിരമപ്പാ. നമ്മുടെ നാമത്തെ ഞങ്ങൾ ഉയർത്തുകിരപ്പോഴെല്ലാം നിരങ്കൻ മധ്യയിലെ വരുകര ദേവൻ സഭയിൻ മധ്യയിലെ ഉലാവുകര കത്തറിന് ചൊല്ലി വേദം ചൊല്ലുകരതേ. നമ്മുടെ പ്രശ്നത്തിക്കായങ്ങളിൽ ഞങ്ങൾ തുതിക്കരമപ്പാ. ഇതുവരേക്കും നിങ്ങൾ നടത്തി വന്നത് കായങ്ങൾക്ക് ഞങ്ങൾ നണ്ടി ചെലുത്തുകരമണ്ടവരെ. ഹല്ലേലൂയ. കരങ്ങളി തട്ടി ദേവനിക്ക് നണ്ടി ചെലുത്തുമ്പ ഹല്ലേലൂയ. നന്ദി അണ്ടവർ, സ്തോത്രം അണ്ടവർ. എങ്ങളീ തുടർന്ന് നടത്തി വീരാകെ നസ്രീ നാ യേശു നാമത്തിലെ ക്ഷമിക്കുറം നല്ല പിതാവേ. ആമേൻ, ആമേൻ. ഓ കാര്യങ്ങൾ ഹല്ലേലൂയ. തിരുവിളിങ്ങൾ യാത്രാഗമം 23 അധികാരം 22-23 വചനങ്ങളെ ഞങ്ങൾ വാസിപ്പമ. യാത്രാം 23 അധികാരം 22-23. ഇത് എന്നൊരു செய்தி അല്ല, ഞാൻ വാസിക്ക விரும்புகிறேன். വാസിங்க.
നീ അവർ വാക്കை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வையாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். விரோதியாயும்
இருப்பேன்.
என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன்.
21 வசனம் வாசிங்க.
அவர் சமூகத்திலே எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை.
இல்லை,
என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது.
ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. இது ஏன் நான் வாசிக்கிறேன்னு சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை நாம் மரியாதையாக மரியாதை கொடுத்து கவனமாக கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுகிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருக்காக மாறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரும் சத்துருக்களாக மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக எழும்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, அவருடைய சமூகத்துக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளை நன்றாய் கேட்பீர்களா இருந்தால் தேவன் உங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாக மாறுவார். ஹல்லேலூயா. நாமல் அவர்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுகிறது எல்லாம் செய்வாய் ஆகில் நான் சொல்லுகிறது எல்லாம் கேட்டு செய்வாய் ஆகில் நான் சத்துருக்களுக்கு சத்துருவாக மாறுவேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை நன்றாய் கேட்க வேண்டும், வார்த்தைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் கடந்து போகிற இந்த காலத்திற்கு வசனம் நமக்கு முக்கியம், வேத வசனங்கள் நமக்கு முக்கியம். இஷ்டமானதை பிரியமானதை தேவையானவைகளை மாத்திரம் கேட்டு மகிழாதிருங்கள். ஹல்லேலூயா. கஷ்டமானதையும் கடினமானதையும் வளைய முடியாததையும் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்டு வளையுங்கள், அது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்காய் யுத்தத்தை செய்ய முடியும். சொல்வது எல்லாம் செய்வாய், நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு நான் விரோதிகளாய் இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களை விரோதித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு எதிராக இருப்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணு, தேவனுடைய வசனத்தை கனம் பண்ணு, அதை நாடு. கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார், கர்த்தர் மற்றவர்களை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமானவர்கள், ஹல்லேலூயா, அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வசனத்தை தேவனுடைய சமூகத்தில் இருந்து கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியாக ஆறுதலாக இருந்து செவியை சாத்தி இருதயத்தை அவர் பக்கம் திருப்பி வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனங்களை அலட்சியம் பண்ணாதிருங்கள். வார்த்தைகள் வருகிற பொழுது சிந்தனைகளை அலைக்கழிக்க விடாதிருங்கள். ஹல்லேலூயா. வசனத்தை தள்ளிவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. பிரியமில்லாத வசனங்கள், வேண்டாத வசனங்கள், மனதுக்கு கஷ்டமான வசனங்களை தள்ளிவிட நினையாதிருங்கள். கர்த்தர் ஒரு காரியம் நம் வார்த்தையில செய்ய முடியாமல் போய்விடும். என் தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று, அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்ஷியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன்.
அவர்கள் எல்லாரையும் அதம் பண்ணி விடுவேன். ஏன்? நீ என் வார்த்தைகளின்படி நடக்கிறபடியினால், நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறபடியினால், என் வசனத்துக்கு செவிக சாய்க்கிறபடியினால், என் கட்டளைகளை காத்து நடக்கிறபடியினால் அவர்களை நான் அதம் பண்ணி விடுவேன், அதம் பண்ணி விடுவேன். பெரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், தேவ வசனத்திற்கு நம்முடைய செவிகளை சாய்க்காமல், ஆண்டவரே எனக்கு அநியாயம் அங்கே, எனக்கு இங்கே அக்கிரமம், எனக்கு இங்கே எதிராளிகள் என்று புலம்புவதிலே அர்த்தம் கிடையாது, பரியோசனமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவியை சரியாய் சாய்க்க வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உனக்கா வேண்டி காரியங்களை செய்வார், உனக்கா வேண்டி அவர் யுத்தம் செய்வார், உனக்கென்று அவர் எழுந்திருப்பார். ஆகையினாலே கர்த்தருடைய பக்கம் உன் செவியை சாய்த்து வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆராதனை என்று சொன்னால் கர்த்தரை சந்திக்க வருகிற இடம், அந்த இடத்திலே கருத்தாயும் கவனமாயும் இருக்க வேண்டும். அலட்சியம் பண்றீங்க, தயவு செய்து கொஞ்சம் மற்றவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துருங்க, அது நல்லதல்ல. வசனம் என்பது நமக்கு ஆராதனையின் முக்கியத்துவம். வசனமும் வார்த்தையும் என்பது தேவனுக்குரிய முக்கியமான இடம், அதை நாம் அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. கடந்த முறை ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் என்று நம்புகிறேன், அதை வாசிப்போமா? நீதிமொழிகள் 24:16-17 வாசிங்கள். முதலாவது நான் ஒரு வசனத்தை சொல்லி கடந்த முறை ஒரு செய்திக்குள்ளே கடந்து சென்றேன், அந்த வசனத்தை இருக்க வாசிப்பீர்களா? நீதிமொழிகள் 24:16-17 வாசிங்கள். ஹல்லேலூயா.
நீதிமான் ஏழுதலம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும், அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும்
எழுந்திருப்பான்,
துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு
கிடப்பார்கள்.
உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே,
விழும்பொழுது அதிலே சந்தோஷம் அடையாத. உன் எதிராளிகள் உனக்கு விருப்பம் இல்லாத, இது செய்தி அல்ல நான் பேச விரும்புகிறேன், உன் எதிராளிகள் உனக்கு விருப்பம் இல்லாதவர்கள் விழுகிற பொழுது அதில் சந்தோஷம் அடையாத. அதை யார் காண்கிறார் தெரியுமா? கர்த்தர் நான் அதை காண்கிறவர். ஹல்லேலூயா. உன் சத்துரு விழும் பொழுது அதில் நீ மகிழாத, அவன் இடருண்டு போகிற பொழுது உன் இருதயத்திலே களி கூறாத. இருதயத்திலே நடப்பதை மற்றவர்கள் காண்பதில்லை, இருதயத்திலே நடக்கிறவர்களை மற்றவர்கள் கவனிக்க முடியாது. சத்துருக்கள் உனக்கு விருப்பம் இல்லாதவர்கள் விழுகிற பொழுது, அவர்கள் துன்பப்படுகிற பொழுது, அவர்கள் சஞ்சரப்படுகிற பொழுது, அவர்கள் கண்ணீர் வடிக்கிற பொழுது, அவர்கள் விழுந்து போய் கிடக்கிற பொழுது நீ அதில் சந்தோஷம் அடையாத, அதை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனமாயிருங்கள். இதை நான் வாசித்து விட்டு இது போன முறை வார்த்தையாக சொல்லிவிட்டு போய்விட்டேன். வீட்டில இருந்து இதை பார்த்த பொழுது ஆண்டவர் என்னும் இருக்கே, தாவீது ராஜா சவுல் செத்து போய் விழுந்து போய் கிடந்த பொழுது அதில் அவன் சந்தோஷம் அடையவில்லை. தாவீது ராஜா அதில் சந்தோஷம் அடையவில்லை, அவன் மிகவும் துக்கம் அடைந்து போயிருந்தான். கர்த்தர் அபிஷேகம் பண்ண பிள்ளைகள், கர்த்தர் அபிஷேகம் பண்ண மனுஷன், கர்த்தர் அழைத்த மனிதன் என்று சொல்லி அவன் அந்த நாட்டில் விழுந்து கிடந்து கொலை செய்துட்டு வந்தவனை தாவீது ராஜா கொலை செய்வித்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. என்ன சொல்லுகிறேன், உங்களுக்கு சத்துருக்களாக இருந்தாலும் அவர்கள் விழுகிற பொழுது, அவர்கள் துன்பத்தில் இருக்கிற பொழுது, அவர்கள் வேதனையில் இருக்கிற பொழுது அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறவர்கள் தேவ பிள்ளைகளாக இருக்க முடியாது என்று சொல்லி நான் சொல்ல வருகிறேன். அதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? 18, கர்த்தர் அதை காண்பார், நானும் நீயும் இருதயத்திலே சந்தோஷம் அடைகிறதை அவர் காண்பார். கவனமாயிருங்க. வேதத்தை வைத்துக் கொண்டு விளையாட்டுத்தனமாக வாழ்க்கைகளை நடத்தி ஓடி நம்ம சென்று விடலாம் என்று நினைத்து விடாமல் எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள், எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லவா, சத்துருக்கள் விழும் பொழுது ஆண்டவரே காப்பாற்றும் என்று கதறுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். உனக்கு பிரியமில்லாதவர்கள் மாறுகிற பொழுது ஆண்டவரே அவர்களை காப்பாற்றும் என்று நீங்கள் சபம் பண்ணு, அவர்கள் தேவ பிள்ளைகள். அதில் மகிழாத. எனக்கு அப்படி ஒரு நாள் சொன்னார்கள், இப்படி ஒரு நாள் செய்தார்கள், இப்படி எனக்கு விரோதமாக எழுப்பினார்கள் என்று அதில் மகிழுகிற பொழுது கர்த்தர் அதை காண்பார், தேவன் அதை காண்பார். தயவு செய்து வசனத்துக்கு உங்கள் செவிகளை சாய்த்து உங்கள் வாழ்க்கைகளை மாற்றுங்கள், திருப்புங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தைகளின்படி நீ நட, உங்கள் சத்துருக்களுக்கு அவர் சத்ருவாய் மாறுவார். நீ சத்ருவாய் மாறாத, நீ எதிர எழும்பாத, நீ எதிரியாகாத, உனக்கு அது தேவையில்லாத காரியம், அவர் பார்த்துக் கொள்ளட்டு. ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் ஏழு தரம் விழுந்தாலும் கர்த்தர் கிருபியை கொடுத்து எழுப்பி விட்டுருவார் பாரு. ஆனால் நீ மகிழ்ந்தியோ, அவன் விழுகிற பொழுது நீ மகிழ்ந்தியோ, அதை கர்த்தர் கண்டு விடுவார், அதை தேவன் கண்டு விடுவார். கவனம், கவனம், விளையாட்டல்ல. வாழ்ந்து கொண்டு போகிறோம் என்று விளையாடி கொண்டு போகாதிருங்கள். கர்த்தர் கண்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18:22 வாசிங்கள். போன முறை நான் வாசித்த வசனங்கள் தான் இதில் பார்க்க விரும்புகிறேன். வாசிங்கள், 18:21 வாசிங்கள். யா,
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்.
இதை நான் சொல்லிவிட்டு வீட்டுல போய் இதை நான் வாசித்தேன். இதுல என்ன பிடித்த பெரிய பிரியமான வார்த்தைன்னு சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அது உண்மை. அதுக்கு பின் வருகிற வார்த்தை மிகவும் முக்கியம், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதில் நாம் பிரியப்படுகிறோம்? மரணமும் ஜீவன் ரெண்டும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் எதில் நாங்கள் பிரியமாய் இருக்கிறோமோ அதை நாங்கள் புஷ்டிக்க முடியும். ஹல்லேலூயா. வாழ்வும் நம்முடைய நாக்கிலே இருக்கிறது, அழிவும் நம்முடைய நாக்கிலே இருக்கிறது. இது எதில் நாம் பிரியப்படுகிறோம், எதில் நாம் பிரியமாய் இருக்கிறோம், அதை அவர்கள் புஷ்டிப்பார்கள், அதை சாப்பிடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய நாக்கிலே ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே எது நம்முடைய வாழ்வில் மேவுகிறது? ஆசீர்வாதமா, ஜீவனா, மரணமா, நன்மையா, தீமையா? எது நம்முடைய வாழ்வை மேவுகிறது, மேவிக்கொள்ளுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக எதை நாம் புசித்துக் கொண்டு இருக்கிறோம், எது நம் வாழ்விலே அனுதினமும் நம் வாழ்வை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ போனால் போகுது என்று சொல்லி வாழாதிருங்கள். ஏதோ பரிசுத்த வேதாகமம் கையில் இருக்குன்னு சொல்லி வாழாதிருங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், நோக்குங்கள், பிரயாசப்படுங்கள். வாழ்க்கைகள் மாறுவதற்கு, இருதயங்கள் மாறுவதற்கு, நோக்கங்கள் மாறுவதற்கு, செயல்பாடுகள் மாறுவதற்கு அப்படியே இருந்து கொண்டு இருக்காதிருங்கள். மாற்றங்களை நம் வாழ்விலே கொண்டு வரும் முயற்சி பண்ணுங்கள். பிரியமானவர்களே, ஏதோ வசனம் வருதுன்னு சொல்லி கேட்டு விட்டு போகாதிருங்கள். ஏதோ ஒரு செய்தி உண்டு நல்லா இருந்தது என்று சொல்லி இல்லை. தனிப்பட்டது, இன்னைக்கு ஆராதனை நேரத்திலே என்னுடைய சிந்தனை எங்கேயோ ஓடி இருந்துச்சுன்னா, சில வேளைகள்ல எனக்கு சில செய்திகள் விளங்குவதில்லை. ஆனா அந்த செய்திக்குள்ள எங்கேயோ இடத்துல ஒரு வசனம் எனக்கு இருக்கும், அது எனக்கு நன்று தெரியும். ஆனா எந்த இடம் என்பதை தேடி தேடி சில செய்திகள் வழங்காத பொழுது அதையே பார்த்துட்டு இருப்பேன், அதையே யோசிச்சு. விளங்குதில்லையா ஆண்டவரே, என்ன விளங்குதில்லை, என்ன கருப்பொருள், என்ன பேசுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், எனக்குன்னு ஒரு இடம் வரும். அதை தவற விடாமல் கேட்க எப்ப தெரியுமா முடியும்? கவனமாக நாம் கேட்டுக்கொண்டிருந்தா மாத்திரம்தான். இல்லையோ எனக்கு வர வேண்டிய வசனம் காத்தோடு போய்விடும், காத்தோடு போய்விடும். நான் இன்னும் யோசித்தேன், ஆண்டவரே சில செய்திகள் எனக்கு விளங்குறது இல்லையே, ஆனால் ஆராதனை முடிகிறதுக்கு இடையில ஒரு வார்த்தை எனக்கு அதுக்குள்ள இருந்து வந்துவிடும், அது எனக்கு உரியது. அதை கண்டுபிடிங்க. ஒரு செய்திக்குள்ள உனக்கு ஒரு செய்தி இருக்கும், அதை கண்டுபிடி, அதை பற்றிக்கொள், அதை புடித்துக்கொள், அதுக்காக நீ வாழ பிரயாசப்படு, அதுக்கு உன் வாழ்க்கையை திருப்பிக்கொள், அதுக்கு உன் இருதயத்தை விட்டுக்கொடு. அதுதான் செய்தி, அதுதான் செய்தி. முட்டு முழுத்துல செய்தியை கேட்டு அதுல என்ன இருக்குன்னு யோசித்து ஆராய்ந்து பாட்டு, அதுக்கு உனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கிறது, வாழ்வில் எனக்கு என்ன இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு அன்னதின ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வருகிற பொழுது தேவன் எனக்கு ஒன்று வைத்திருக்க, அது என்ன? ஏழு வசனங்கள் போதிக்கப்பட்டால் அதில் ஏழு பேருக்கு அது வார்த்தையாகும். அதுல உனக்கு எது? முதலாவது ஆளுடைய வசனத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அதை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு என்ன எது, எனக்கு எது கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? இன்னைக்கு என்ன வசனம் எனக்கு தந்தது, எது பேசியது? வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எதிலே நாம் பிரியப்படுகிறோமோ அதை நாம் புஷ்டிப்போம், அதை நாம் புஷ்டிப்போம். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே இந்த ரெண்டு கனிகளையும் எந்த கனி அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டும், நாம் ஆராய வேண்டும். இப்பொழுது வாருங்கள், யாக்கோப்பு 19:19 வாசிப்போமா? யாக்கோப்பு 19:19. ஹல்லேலூயா.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்.
திருப்பி வாசிங்க.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள்.
ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஹல்லேலூயா திருப்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நாம வாசிக்கவே இல்லையா? நம் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் நாங்கள் வாசிக்கவே இல்லையா? இந்த வசனம் எங்களுக்கு தெரியவே இல்லையா? இதுக்குத்தான் வார்த்தைகளை கவனிப்பதற்கு என் கண்களை திறவும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சில வசனங்கள் தேவையானவிட நம் கண்ணுக்கு படுகிறதே இல்லை. படவே படா, அது வசனமாகவே போய்விடும். இவைகள் ஒன்றும் கவிதைகள் அல்ல. வாசித்து டேஸ்ட் பண்ணுவதற்கு இவைகள் கவிதைகள் கிடையாது. இது வாழ்வுக்கு முக்கியமானவைகள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயிருங்க. ஒன்றை குறித்து கேளுங்க, ஒன்றை அவதானியுங்க. ஒருவர் ஒன்றை சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது காதுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். பேசுவதற்கு பொறுமையாக இருங்கள், கோபத்துக்கு தாமதமாக இருங்கள். ஆனால் இது ரெண்டும் நம் வாழ்விலே முந்திக் கொள்வதுண்டு. சீக்கிரம் பேசி விடுவோம், சீக்கிரம் கதைத்து விடுவோம், சீக்கிரம் திட்டி விடுவோம், சீக்கிரமாக கோபித்து விடுவோம், சீக்கிரமாக முகத்தை திருப்பிக் கொள்வோம். சீக்கிரமாக நம்முடைய வாழ்விலே எவைகள் வேதத்திலே நமக்கு தடைகள் பண்ணப்படுகிறதோ அவைகளை நம் வாழ்விலே சீக்கிரமாக செய்வோம். சீக்கிரமாக நடக்கும் நம் வாழ்விலே. உணரும்படி நான் பேசுகிறேன். வசனத்தை உணர்ந்து கேளுங்கள். ஏதோ ஒன்றை நினைத்து வைத்து சிந்திக்க கூடாது. தேவ செய்திகளை தவறான விதங்களிலே நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு போய் கேட்பீர்களா இருந்தால் அதை குறித்து கர்த்தர் உங்களிடத்தில் விசாரிப்பார். ஆகையினால என்ன சொல்லுகிறது? ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாக இருங்க, ஆனால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. பேசாதீங்க, கண்ட மாதிரி பேசாதீங்க, ஆனா கோபப்படாதீங்க. இது ரெண்டு நம் வாழ்விலே நிறைந்திருக்கிறது. கோபமே படாதவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? பேசாதவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? பேசுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என் உள்ளத்துல இருந்தது, ஆனால் இதை தேடி கண்டுபிடிப்பதற்கு எனக்கு நேரம் எடுத்தது. இந்த வசனம் எனக்கு ஆண்டவரை பேச தாமதமாக சொன்னீங்க. அந்த வசனம் எங்க எங்க எங்க? உண்மையை சொன்னா கோபிக்க மாட்டீங்களே. நான் இது நீதிமொழிகள் இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகள் ஒவ்வொரு ஒட்டியாக தேடினேன். ஒவ்வொரு ஒட்டியாக தட்டி 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 பார்த்தேன். ஆண்டவரே, இந்த வசனம் எங்க? மூன்றாம் அதிகாரத்துல பிரசங்கமே முடிந்து விட்டது, ஆனால் முதலாம் அதிகாரத்துல இந்த வசனம் தெரியாமல், ஆண்டவரே இந்த வசனம் இருக்குது எனக்கு தெரியும், ஆனா எங்க இருக்குது? நான் நீதிமொழிகள் எல்லாம் தட்டி 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 பார்த்து கலத்தே போய்விட்டேன். நான் நினைத்தேன் அது நீதிமொழிகள் எங்களிடத்துல இருக்கிறது என்று சொல்லி தேடி தேடி தேடி, ஆனா வசனம் எனக்கு தெரியும். ஆண்டவரே, பேசுவதற்கு தாமதமாகிறீங்கன்னு சொல்லி வசனம் ஒரு பகுதி இருக்கு, ஆனா எங்க இருக்குது? எங்க இருக்குது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறதை கேளுங்க. பேசுவதற்கு பொறுமையாக இருங்க, பேசுவதற்கு பொறுமையாக இருங்க. போட்ட வார்த்தைகள் ஒன்றும் பொறுக்க முடியாது, போட்ட வார்த்தைகள் ஒன்றும் அழிக்க முடியாது, போட்ட வார்த்தைகளை இல்லாமல் செய்யவும் முடியாது. ஆகையினாலே பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் சொல்லி கர்த்தருக்குள்ளே அன்பாய் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 1:26 வாசிங்க.
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும்.
பிரியமான தேவருடைய பிள்ளைகளே, தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன் என்பதை நாம் எப்படி காண முடியும்? நாம் தேவ பக்தி உள்ளவர்கள். பேச்சில் மாத்திரம் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, வளரக்கூடாது, வாழக்கூடாது. நிறுத்துங்க. தேவ பக்தி, எல்லாருக்கும் பக்தி இருக்க வேண்டும். தேவன் குறித்த காரியத்தில் தேவனுடைய நம்பிக்கை, தேவனுடைய பக்தி. ஆனால் உங்கள் ஒருவன் தன் நாவை அடக்காமல் நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன், நான் தேவனை நேசிக்கிறவன், நான் தேவனோடு உறவாடுகிறவன் என்று சொன்னால் அது தேவ பக்தி அல்ல, அது தேவ பக்தி அல்ல. பிரியமானவர்களே, உங்கள் செவிகள், உங்கள் இருதயம், உங்களுடைய சிந்தனைகள் வார்த்தைக்கு திறந்திருப்பதாக, சபைக்கு ஆராதனைக்கு வருகிறவர் எல்லாரும் தேவ பக்தியோடு தான் நாம் வருகிறோம். அதனால் தான் நாம் தேவனை வருகிறோம். கர்த்தரை நேசிக்கிறபடியினால், அவர்கள் அன்பு கூறுகிறபடியினால், அவரை ஆராதனை செய்ய நாங்கள் வருகிறோம். ஆனால் நம்முடைய வாயை காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் தேவ பக்தி உள்ளவனா இல்லையா என்பதை காட்டிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனம் நமக்கு வருகிற பொழுது அதை திறந்த உள்ளத்தோடு பார்த்து அந்த வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை திருப்ப வேண்டும். தயவு செய்து சொல்றதை கேளுங்க, அந்த வெளிச்சத்துல என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையை நாம் திருப்ப வேண்டும். இல்லையெனில் அந்த வார்த்தையில எந்த வித பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும். அது திரும்ப போய்விடும் ஆண்டவரிடத்துல. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்திக்க வேண்டும். வசனம் வருகிறது, சிந்தி. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அவ்வளவுதான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து கர்த்தர்களை கடந்த முறை பக்தி விருத்திக்குள்ளதை பேசி பேசக்கூடாதவைகளை தவித்துக் கொள்ளுங்கள். அது நம் வாழ்வுக்கு சுகமுள்ளதாக இருக்கும். அது நம் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நாம் தேவனோடு சேருவதற்கு இலகுவாக இருக்கும். அது நாம் தேவனை ஆராதனை செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முன்னறியாக சில வார்த்தைகளை நான் பேசி சில சம்பவங்களை பேச நான் விரும்புகிறேன். இப்பொழுது வாருங்கள், நீதிமொழிகள் 26 வாசியுங்கள். நீதிமொழிகள் 26 வாசியுங்கள். ஹல்லேலூயா.
பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும்.
28 வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அனுபவத்திலே நான் பேசலாம் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. 28 வசனம் உங்களுக்கு அனுபவமோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு அனுபவம் இருக்கிறது, அதனாலே பேசுகிறேன். என்னவெனில், கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். உங்களை குறிச்சு பேசலப்பா, என்னை குறிச்சு பேசுகிறேன், கவனியுங்க. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்கள், துக்கமடையப்பட்டவர்கள், அதாவது என்னால் துயரப்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்யும்? பகைக்கும். நான் உங்களை குறிச்சு பேசல, என்னை குறிச்சு பேசுகிறேன். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது, அதனால் பேசுகிறேன். மற்றவர்களோடு எனக்கு கோபம் அல்லாவிட்டால், சாபம் அல்லாவிட்டால், ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லால் நான் என்ன செய்கிறேன்? அவர்களை பகைக்கிறேன். ஒரு சிலருக்கு இப்பதான் வழங்கு நான் செய்கிறது பிள்ளை என்று சொல்லி வசனம் வருகிற பொழுது கேளுங்கள், அதற்கு இடம் கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்கள் பொறுப்பு. பிரியமானவர்களே, நான் இதை அனுபவித்தல் பேசுகிறேன். கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணுகிறது. எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. என்ன வேலை? என்னால் பகைக்கப்பட்டவர்கள், என்னால் கோபப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் எதிராக பார்க்கப்பட்டவர்களோடு எனக்கு பேச விருப்பமே இருக்காது. இப்ப இல்ல, இப்ப இதை குறித்து இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு நான் பேசாம யாரோடும் இல்லை. ஆனால் அந்த அனுபவம் இருக்கிறது, அதனால் பேசுகிறேன். கவனி, என்னால் சுக்கப்படுத்தப்பட்டவர்களோடு பேசுவதற்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் இருக்காது, விருப்பம் இருக்காது. அது இருதயத்தில் இடம் கொடுக்காது. அதைத்தான் நீதிமொழிகள் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். அருமையான வசனங்கள். இந்த வசனங்கள் தேவையான நேரங்களுக்கு நம் கண்களுக்கு வெளிப்படாதது கவலைக்குரிய காரியம். தேவையில்லாத முழு வசனமும் நம் வாழ்விலே வந்துவிடும். ஆசீர்வாதத்துக்கு சமமானது எல்லாம் எங்கள் வீடுகளில் இருக்கும். ஆனால் இவைகள் நம் வாழ்விலே இருப்பதில்லை, இவைகள் தொங்குவதில்லை, நம்ம இருதயத்தில் இடம் பிடிப்பதில்லை. என்ன சொல்லுகிறது? கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், தன்னால் துக்கப்படுத்தப்பட்டவர்களை பகைக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இருக்கிறது, அதனால் பேசுகிறேன். சிந்தியுங்கள், சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. வாக்குவாதப்படுவது, பேச்சுகளை மாறிக்கொள்வது, திட்டுகிறது, கோபப்படுவது, கடைசியிலே நாம் அவர்களோடு பகைத்துக் கொள்வது அது நல்லதல்ல. ஹல்லேலூயா. அவர்களை பகைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அங்கே என்ன இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணிவிடும், பாதிப்புகளை உண்டு பண்ணிவிடும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக ஆசீர்வாதங்கள் நம் நாவினாலே விலகி போகிறது. இன்றைக்கு நான் நாவிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பேசலாம் என்று கூட யோசித்தேன். ஆனால் இந்த பகுதியை பேசி முடிப்பது நல்லது போல எனக்கு தோன்றுகிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, அதை குறித்து பேசி நான் முடித்து விட விரும்புகிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், உங்களால் கோபப்படுத்தப்பட்டவர்கள், உங்களால் கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள், அல்லாவிட்டால் என்னால் கஷ்டப்பட்டவர்களை பகைக்காதபடிக்கு சரிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வசனங்களை கை கொள்வது இலகுவானது அல்ல, இப்படிப்பட்ட வசனங்களுக்கு இடம் கொடுப்பது இலகுவானது அல்ல, இப்படிப்பட்ட வசனங்களுக்கு வளைந்து கொடுப்பது இலகுவானது அல்ல, இப்படிப்பட்ட வசனங்களுக்கு விட்டு கொடுத்து இறங்கி போவது இலகுவானது அல்ல. நான் நினைக்கிறேன் கேளில்லே ஒரு செய்தி கொடுக்கிற பொழுது சொன்னேன், ஒருவேளை ஜான் பிரதரை வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கும் அவருக்கும் சண்டை, எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை என்பதை வைத்துக் கொள்ளுங்கள், வாக்குவாதம் ஆஹா ஓஹோன்னு போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரும் இறங்குற மாதிரி இல்லை, நானும் இறங்குற மாதிரி இல்லை. ஹலலூயா. நீதி என் பக்கம் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீதி என் பக்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், இந்த வசனத்துக்கு அவனு சொல்றேன், என்ன செய்கிறேன், நான் போய் பிரதர் ப்ரைஸ் லார்ட் என்று சொல்லி அவருக்கு கை கொடுக்கிறேன் என்று சொல்லி வையுங்கள். இதனால ஜான் பிரதர் என்ன செய்கிறார், யோசிக்கிறாரு, நான் ஜெயித்து விட்டேன், என் பக்கம் நீதி இருக்கிறது, என் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையிலேயே ஜெயித்தது யார் தெரியுமா, இறங்கி போனான் பாருங்க, அவன் தான் ஜெயம் கொண்டான். ஜெயத்தின் அடிப்படையிலே பேசுகிறேன், இறங்கி போனது. ஆனா அவருடைய நினைவு என்ன தெரியுமா, என் பக்கம் நீதி இருந்தபடினாலே தானே அவர் இறங்கி வந்து என்னிடத்திலே பேசினார், எனக்கு அவர் கை கொடுத்தார், என்னோடு பேசிக் கொண்டார், என்னை அணைத்துக் கொண்டார், என்னிடத்திலே சொல்லி சொன்னார் என்று இல்லை, இறங்கி போகிறது தான், அவன் தான் தேவனுக்குள்ளே ஜெயம் கொண்டான் என்பதை மறந்து விடாதீங்க. அநேக தடவைகள்ல இங்கேதான் பிழை நடக்கிறது, ஒருவன் இறங்கி விட்டா என் பக்கம் தான் நியாயம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நியாயமும் நீதியும் அன்று வழிபடும், இன்று அல்ல, அவர் வருகிற பொழுதுதான் எல்லாம் நடக்கும், இன்று அல்ல. நாங்கள் நியாயம் விசாரிப்பதற்கு யார், ஆனால் அவர் வரும் பொழுது எல்லாம் வெளிப்படுத்தப்படும், எல்லாம் விசாரிக்கப்படும், எல்லாம் தீர்க்கப்படும். இதில் சந்தோஷப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஒன்றுமே கிடையாது. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கல்ல நாவு தன்னால் கிளேசம் அடைந்தவர்களை பகைக்க வேணான்னு சொல்றேன், விட்டுடு என்று சொல்றேன், விட்டுடு என்று சொல்றேன், அது உனக்கு போது என்று சொல்றேன், அதை நிறுத்து என்று சொல்றேன். யாரும் யாரையும் பகைக்காத படிக்கு கர்த்தர் பக்கம் சாய்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உன் எதிராளிகளுக்கு எதிராளியாக மாறுவார், கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாக மாறுவார். நீ மாறாத, நீ மாறாத, அது உனக்கு வேண்டான். எப்பொழுது நான் ஒரு சில சம்பவத்தை நான் பார்த்து சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்பினேன். முதல்ல நாம் சங்கீதம் 15வது அதிகாரத்துக்கு வாசிங்கள். சங்கீதம் 15வது அதிகாரம் அதில் ஒன்றிலிருந்து வாசிங்க பார்க்கலாம்.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான்.
பிரியமானவர்களே, கர்த்தாவே, யாரும் கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும், சீக்கிரமாக வாசித்து விடுவோம், சீக்கிரமாக பாடல்களை படித்து முடித்து விடுவோம், ஆனால் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிந்தனை இல்லாமல் வாசியாதிருங்க, அந்த காலம் போகட்டுக்கு, சிந்திப்பதில்லை, வசனத்தை எடுத்து வைத்து அதை யோசிப்பதில்லை, இது என்ன சொல்லி இருக்கிறது, இதுல எனக்கு என்ன இருக்கிறது, இதுல எனக்கு என்ன பிரயோசனங்கள். பிரியமானவர்கள், ஒரு காலத்திலே வாசிக்க வேண்டும் என்று வாசி 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 என்று வாசித்து நாட்கள் போய்விட்டது. இன்றைக்கு அந்த வசனங்களை எடுத்து வைத்து தனித்தனியாக ஆண்டவரே என்ன என்ன சொல்லுகிறீர், என்ன மாற வேண்டும், என் வாழ்வில் என்ன மாற வேண்டும், அதை சிந்தியுங்கள், அதை சிந்தியுங்கள். பிரியமான தேவன் பிள்ளைகளே, செய்திகள் கேட்கப்படுகிற பொழுது இந்த செய்தி அவருக்கு இவருக்கு எனக்கு என்று சொல்லி யோசித்தீங்களான்னு சொன்னால் கர்த்தர் உங்களை விசாரிப்பார். கர்த்தாவே, யாரும் கூடாரத்தில் தங்குவான், யாரும் பரிசுத்த பர்வதத்தில் வாசம், எல்லாருக்கும் விருப்பம், தேவனே உங்களோடு நான் இருக்க வேண்டும், உங்களுடைய சமூகத்தில் நான் வாசம் பண்ண வேண்டும், பரலோகம் நான் வர வேண்டும், ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும், எல்லாருக்கும் விருப்பம், எல்லாருக்கும் விருப்பம். ஆனா அவன் தன் நாவினால் புறங்கூறாதவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி கொஞ்சம் சிந்திங்க, நன்றி சிந்திங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறேனே. கடைசியாக நான் ஏசாயா தீர்க்கதரிசியின் சம்பவத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அவன் பண்ணின ஜெபம் ஆச்சரியமானது, அவன் ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்த வேண்டுதல் ஆச்சரியமானது, தெரியுமா உங்களுக்கு, அது குறித்து பின்னுக்கு வர. இங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் தன் நாவினால் புறங்கூறக்கூடாது. புறங்கூறுதல் என்று சொன்னால் என்ன தெரியுமா, எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, என் நண்பனை குறித்து மற்றவரிடத்திலே போய் அவனுக்கு தெரியாமல் தவறாக பேசுவது, அல்லாவிட்டால் ஏதாவது சொல்லி அவனை குறித்து பேசுவது, புறங்கூறி கொண்டு இருப்பது, அவனுக்கே தெரியாது, அதான் எனக்கு தெரியாது, நீங்க பேசுவீங்க. அப்படி பேசுகிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிக்க முடியாது, வழி இல்ல, வழி இல்ல, ஒன்று பேசாம இரு, இல்லாட்டா அந்த நபரோடு பேசு, அதான் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஒன்று பேசாம இரு, இல்லையோ அந்த நபரோடு பேசு, அந்த நபரை கூப்பிடு. எனக்கும் ஜோன் பிரதருக்கும் பிரச்சனை, ஜோன் பிரதரை கூப்பிட்டு அவரோடு பேசுவது தான் வேதத்தின் சத்திய வசனம். இல்லையோ அவர் ஏதாவது செய்து கொள்ளட்டும் என்று பேசாமல் ஆண்டவரை பார்த்துக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுவது அடுத்த சத்தியம். இதை விட வேற ஒன்று நமக்கு கொடுக்கப்படவில்லை. கத்தரை துதிக்கிற நீ எப்படி புறங்கூறுது நல்லதல்ல, கத்தரை பரிசுத்தர் என்று சொல்லுகிற நீ எப்படி புறங்கூறுதல் நல்லதல்ல என்று சொல்லி கத்தருக்குள்ளே உனக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். புத்தி என்பது ஏற்றுக்கொள்ள விருப்பமா ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லையோ அப்படியே போங்க. இன்னைக்கு அநேகருக்கு புத்தி மதிகள் விசனமாக தோண்டி இன்னைக்கு கண்ணீரில் இருக்கிறார்கள். புத்தி மதி அநேக தடவைகளில் விசனமாக இருக்கும், வேண்டாத்தனமையாக இருக்கும், கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். கீழ்ப்படிய இடம் கொடுக்காது, வளைந்து கொடுக்க இடம் கொடுக்காது. புத்திமதிகள் நமக்கு ஏற்றது, நமக்கு ஏற்ற மாதிரி சொன்னா அதை ஏற்றுக்கொள்வார்கள். அது இல்ல பிரியமானவர்கள், அவன் தன் நாவினால் புறங்குறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையால் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை பிரியமானவர்களை இதை ரெண்டு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில முக்காவாசி ஜெயித்து விட்டீர்கள், முக்காவாசி ஜெயித்து விட்டீர்கள். மற்றவர்களை குறித்து சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நம்ப கூடாது, நம்பவே கூடாது. தீர விசாரி, தீரக்க, அதற்கு பிறகு பேசு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கவனம் உள்ளவர்களாக இருங்க பிரியமானவர்கள். ஏதோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதனாலே எல்லாவற்றையும் நம் வார்த்தைகளை எடுத்து பேசிவிடலாம், எல்லாவிட்டால் எல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நீதி என்றால் என்னென்று தெரியும் என்று சொல்லி விளையாடி விடக்கூடாது, செய்யாதிருங்கள். அவன் தன் நாவினால் புறங்குறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படுகிற உன் நண்பன் மேல், உன் அயலான் மேல், உன் சபையார் மேல், உன் சகோதரர் மேல் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாக பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதான் அன்னைக்கு கோணமுறை சொன்னேன், பிள்ளிகிராம ஐயா அவர்கள் சொல்லுகிறோம், ஒன்று பேசினால் அவர் ஒன்று குறித்து நீ ஒன்று கேள்விப்பட்டால் அவனை சந்தித்து அவனோடு பேசும் வரைக்கும் அவனை குறித்து ஒன்றும் பேசாது. அவர் கற்பனையாக எழுதுகிறார், அதுக்கு வசன ஆதாரங்கள் கொடுக்கப்படவில்லை. பத்தோ ஐந்தோ ஏதோ அவர் எழுதியிருக்கிறார். இது ஒன்றுதான் என் மனதிலேயே நின்றது. தீர விசாரி, அது வரைக்கும் பேசாத, விசாரிக்கும் வரைக்கும் ஒன்றையும் பேசாத, பேசாத. அதுதான் இங்கேயும் சொல்லப்படுகிறேன், உன் அயலாண்மையில் சொல்லப்படும். ஆயிரம் சொல்லுவாங்கப்பா, ஆயிரம் சொல்லுவான், ஆயிரத்தை கதைப்பார்கள். பிரியமான தேவரண்டு பிள்ளைகளை, அதை தீர நாம் விசாரித்து அதை அறியும் வரைக்கும் அவர்களை குறித்து வாயால் ஒன்றும் பேசாது, பேசாது. அது உனக்கு நல்லதல்ல, சொன்னவனுக்கு நல்லதோ இல்லையோ உனக்கு நல்லதல்ல. நீ தேவனை ஆராதிக்கிற நீ, கத்தரை துதிக்கிற நீ, கத்தருக்கு மகிமை செலுத்துற நீ, தேவனுக்கு ஆண்டவரை நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லுகிற நீ, கவனம் வளருங்கள் என்று சொல்லுகிறேன், எனக்கும் விருப்பம். கொஞ்சம் யோசிங்க, பாவம் சொல்லி நாம் ஏதோ எல்லாம் அடுக்குவது உண்டு. பாவம் சொல்லி பின்னுக்கு வருகிறேன், இப்படி பேசுகிறது பாவம் என்பதை ஒரு வார்த்தையிலே நான் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுகிறேன். பிரியமானவர்களே, பாவம் என்று சொல்லிவிட்டால் கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, அது இதென்று சொல்லி அடுக்குகிற நாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய சமூகத்திலே வர வேண்டும் என்று சொல்லிச்சினால் புறங்கூறாத, புறங்கூறாத, மற்றவர்களை குறித்து பேசிட்டு இருக்காத, அதை செய்யாத, நல்லதல்ல அது, நல்ல பிள்ளைகள் அல்ல அது, தேவ பிள்ளைகள் அல்ல அது, பக்திமான்கள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தயவு செய்து இந்த வார்த்தைகளை கொண்டு செல்வீர்களாக. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்ள எண்ணாகமம் 12 அதிகாரத்திற்கு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது, நான் அதை பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் எண்ணாகமம் 12 அதிகாரத்தில், முடிந்தால் இதை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன், எல்லாவற்றால் போகலாம். வாசிங்கள், 2 வசனத்திலிருந்து வாசிங்கள், 12:2 வாசிங்கள்.
கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். தடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 ஆசிரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 போனார்கள். கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருள் பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார்.
8th வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன?
பிரியமானவர்களே, இது சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. மீரியாமை குறித்து உடனே பேசி விடுவோம், மோசே குறித்து உடனே பேசி விடுவோம். ஆனால் வசனத்துக்குள்ளே கொஞ்சம் பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? மற்றவர்களை குறித்து நான் இதிலே ஊழியக்காரனை குறித்து பேசப்படுகிறது, அதை குறித்து தான் பேச விரும்புகிறேன். ஆனால் மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு நமக்கு பயம் இல்லாமல் போகிறது என்ன? அதை சிந்தியுங்கள். முதல்ல சிந்தியுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாராய். மற்றவர்களை குறித்து பேசுவதற்கு பயம் இல்லாமல் போகிறதே, அது ஒரு நிர்விசாரமான சூழ்நிலை அல்லவா? நான் எதனாலும் பேசுவேன் சொன்னால் அது நிர்விசாரம். நான் எதையும் கதைப்பேன் சொன்னால் அது நிர்விசாரம். நான் எதையும் நான் சிந்திக்கிறதே, பிரியமானவர்களே, நான் சிந்திக்கிறது எல்லாம் சொன்னேன்னு நீங்க ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. நான் யோசிக்கிறது எல்லாம் பேசினேன்னு நீங்க ஒருவர் இருக்க மாட்டீங்க. ஆகையினால பேசுவதற்கு முன்பதாக நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொன்னால் அதை குறித்து யோசிக்க வேண்டும். இங்கு 2nd வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அதை கேட்டார். போன முறை வாசித்தல, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருவர் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறது யார் கேட்பது? அவர் கேட்பார். ஹல்லேலூயா. நீ பேசுகிறது நன்மையோ தீமையோ அதை நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார் என்று சொல்லி கடந்த முறை பார்த்தார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசேயை கொண்டு மாற்றம்தான் செய்தாரோ என்று சொல்லி பேசுகிறதை கேட்டது யாரு? கர்த்தர் கேட்டார். பிரியமானவர்களே, பயப்படாமல் பேசாதீங்க. கர்த்தருக்கு பயப்படாமல் பேசாதீங்க. இந்த இடத்துல நான் என்ன ஒன்றை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். சபையிலே சகோதரர்களை குறித்து பேசுவது ஒன்று, சபையிலே ஊழியர்களை குறித்து பேசுவது இன்னும் ஒன்று. ஒட்டுமொத்தமாகவே ஊழியர்களை குறித்து பேசுகிறதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அது தேவனுக்குரிய ஒரு காரியம். அது தேவன் தெரிந்து கொள்ற ஊழியர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், அவருடைய பிரச்சனைகளும் அவருடைய கஷ்டங்களும் அவர்களோடு இருக்கிறது. இங்க நீங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார் ஒரு தீர்க்க தரிசின்னு சொன்னா அவனோடு நான் பேசுகிற விதம் வேறு, ஆனால் மோசேயோடு நான் பேசுகிறது முகமுகமா என்று சொல்லுகிறார். அதை பார்க்கிற பொழுது ஊழியம் என்பது ஒன்று, ஆனால் உறவு என்பது இன்னும் ஒன்று. மோசேயோடு பேசுகிற உறவு வந்து ஊழியத்தின் அடிப்படையில் இருக்கவில்லை, உண்மையின் அடிப்படையில் இருக்கிறது. ஆகவே அவன் பேசுகிறது வித்தியாசமானது. ஆனால் தீர்க்கதரிசி என்று சொன்னால் கர்த்தருடைய வாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தீர்க்கதரிசியை விட மேலிடத்துக்கு கொண்டு வந்து மோசேயை வைத்து ஆண்டவர் பேசுகிறார். நான் அவனோடு பேசுகிறது வித்தியாசமானது, நான் அவனோடு பேசுகிறது வித்தியாசமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நினைத்த நேரங்களில் ஊழியக்காரர்களை குறித்து கண்ட மாதிரி திட்டாதீங்க. பின்னுக்கு வருகிறேன், அதுல என்ன நடக்கிறது? பாவம் என்று சொல்லி எழுதப்படுகிறது. உங்களுக்கு நினைத்த உடனே, நீங்க சிந்தித்த உடனே, நீங்க நோக்கம் ஊழியக்காரனை திட்டக்கூடாது. உங்கள் நினைப்புல இருக்கிறது எல்லாம் தான் என்று சொல்லி நீங்க நினைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் நினைப்புகள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே தான் இருக்கிறது, தவறாக நினைக்க கூடாது. எங்க சபை என்று எங்கே என்று சொன்னாலும் ஊழியக்காரர்களை கண்ட மாதிரி திட்டுறதுக்கு யோசிக்காதீங்க, அது பாவத்தில் வந்து முடிந்துவிடும். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் செய்தாரோ, மற்றவர்களை குறித்து இப்படி அலட்சியமாக பேசாதீங்க. நான் என்னை கொண்டு செய்யவில்லையா, அவரை கொண்டு செய்யவில்லையா, நான் யார் எவரானு பேசாதீங்க. எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்று கர்த்தர் அதை கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, மற்றவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் அதை கேட்டார். பாருங்க, கேட்ட உடனே நடந்ததப்பா ஒரு சம்பவம். இதெல்லாம் நாடகமா போட்டா அருமையாக இருக்கவில்லையா? நடந்ததப்பா ஒரு சம்பவம், நடந்தது ஒரு சம்பவம். ஆண்டவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்தார். வந்து என்ன சொன்னார்? எல்லாம் வா, எல்லாரும் ஆசரிப்பு கூடாது முன்னுக்கு வா, எல்லாரும் வா, எல்லாரும் வா, எல்லாரும் வா. ஏன் ஆண்டவரை திடீரென்று கூப்பிடுகிறீர்? சிலருக்கு சில வேளைகளில் ஆண்டவர் கூப்பிடுகிறது என்னத்துக்குன்னே தெரியாமல் போய் மொழிப்பதுண்டு, மொழிப்பதுண்டு இல்லையா? அதுதான் அங்கே நடந்தது. எல்லாரும் நினைத்தேன் ஒருவேளை வரம் கிடைக்குதோ, அல்லாவிட்டால் என்ன கிடைக்குதோ, இல்லாவிட்டால் தரிசனம் கிடைக்குதோ என்று சொல்லி போயிருப்பார்கள். இவர்கள் ஓடி ஓடி போயிருப்பார்கள். வா வா. ஏண்டா கர்த்தர் கேட்டது இவங்களுக்கு தெரியாது? பாருங்க, அவர் கேட்டது இவங்களுக்கு தெரியாது. மூன்று பேரும் வாகதி ஆண்டுட்டார் வண்டு முடிக்கிறார்கள் முடிச்சு கொண்டு இல்லையா, ஒன்றுமே செய்யாதவர்கள் போல. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, எத்தனை தடவைகள் நாம் தேவ சமூகத்தில் வந்து ஒன்றுமே செய்யாதவர்கள் போல இருந்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே தயவு செய்து உங்கள் மனச்சாட்சி பார்த்து சொல்லுங்க. நான் ஒன்றுமே செய்யாதது போல கரங்களை உயர்த்தி பரிசுத்தர் 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 என்று புலம்பி அடித்து நாம இதுல வந்து இருப்போம் பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நான் அதை கேட்டேன் அல்லவா, நான் அதை கேட்டேன், நீ பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் அதை கேட்டேன். ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ பேசினாயா, மோசைக்கு விரோதமாக நீ பேசினாயா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றே சொல்றதையும் கேளுங்க. நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவர்களை திட்டாதிருங்கள், அது நமக்கு நல்லது. நமக்கு ஒருவரை பிடிக்கலைன்னு சொன்னா அவர்களை குறித்து திட்டாதிருங்க, அது நமக்கு நல்லது. ஹலோ சையா, எல்லாரும் எல்லா நேரத்திலையும் பிடிப்பது கிடையாது. இன்றைக்கு பிடிக்கும், நாளைக்கு பிடிக்காம இருக்கு, நாளன்னைக்கு பிடிக்கும், அடுத்த நாள் பிடிக்கும். ஆனா பேசாது, பேசாது, அவர்களை திட்டாத, அது நல்லதல்ல, அது நம் வாழ்வுக்கு நல்லதல்ல. வாசிங்க சித்த, மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்,
உண்மையுள்ளவன்.
நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல்
போனது என்னப்பா, என் ஊழியக்காரன் அல்லவா அவன். நான் இதை வாசித்து விட்டு எங்களுடைய நிலைமையை குறித்து கொஞ்சம் யோசித்தேன். என்னுடைய போகிற நிலைமையை குறித்து யோசித்தேன். என்ன ஜோசித்தேன் தெரியுமா, என்ன ஜோசித்தேன் தெரியுமா? ரெண்டு பேர் சபையில இருக்கிற ரெண்டு பேரையும் வைத்துக் கொள்ளுங்கள், ஜான் பிரதரும் எல்லாவற்றையும் இன்னும் ஒருவரையும் வைத்துக் கொள்ளுங்கள். இது நடுவிலே போதகராக நாம் நிற்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜான் பிரதரோடு நல்லாக பழகிறோம், நன்றாக அன்பு கூறுகிறோம், எல்லாமே செய்கிறோம், பேசுகிறோம். பிரதர் நல்லவர், நீங்க நல்ல பிரதர் பண்ணி சொல்லி பேசுகிறோம், நல்லது. ஆனால் ஒரு பிரச்சனையின் நாங்கள் பேசுகிற பொழுது அவரை நல்லவராய் பார்த்து நாம் பேச முடியாது. விளங்குறதா நான் சொல்லுங்க, கொஞ்சம் சின்னிங்க, நான் பேசுகிறதை கேளுங்க. ஜான் பிரதரோட நேற்று வரைக்கும் நல்லாக பேசி இருக்கலாம், நல்லாக சம்பாஷித்து இருக்கலாம், சேர்ந்திருந்து சாப்பிட்டு இருக்கலாம், நல்லாக பந்தி இருந்திருக்கலாம், எல்லாமே தான் செய்திருக்கலாம். ஆனால் சபையின் காரியம் என்று வருகிற பொழுது ஜான் பிரதர் அந்த பிரதர் செய்ததுதான் சரி, நீங்க செய்தது பிழை என்று சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஜான் பிரதருக்கு கோபமோ கோபம், நான் இவ்வளவு நன்றாக பழகிறேன் இவரோடு என்று சொல்லி என்ன நடக்கிறது? உடனடியாக என்னை குறித்து ஜோன் பிரதர் என்ன சொல்றாரு, உண்மையிலேயே நடக்கலப்பா, யாரும் யோசிச்சுக்கிறாங்க, அவர் என்ன பேசுறாரு. நான் இதை வாசித்தோன்னு இதுதான் என் சிந்தனைக்கு வந்தது, அதனால அப்படியே உங்கள் மத்தியில கொடுக்குறேன். பேசுறாரு, பேசுறாரு, பேசுறார் இவர். சரி, இவர் என்ன, இவர் இவருடைய எவ்வளவு நல்லா இருக்கு, இவர் ஒரு போதகர் அல்லவா, இவர் ஒரு ஊழியக்காரன் அல்லவா, நான் எவ்வளவு பேசினேன், எவ்வளவு அன்பா இருந்தேன் என்ன. அது இங்க பார்க்க முடியாதவைகள், அது இவைகளை பார்க்க முடியாது. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அப்படி சொல்லியும் அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி சொன்னார், அதுதான் கிறிஸ்துவின் அன்பாக இருக்க முடியும். ஆனால் சபைகளை நடப்பது மாறித்தான் நடப்பது, அப்படி நடப்பதில்லை. திடீரென்று நல்லா இருந்தவர்கள் பகைஞராக மாறிவிடுவார்கள். யாரு எங்களுக்கு அப்பா, ஊழியக்காரர்களுக்கு வருவார்கள், நாலு கிழமைக்கு நாலாம் வாங்கில இருந்து போய்விடுவார்கள். எங்களை பார்க்கவே மாட்டார்கள், எங்களோடு பேசவே மாட்டார்கள். ஏன், நீ செய்தது பிள்ளை என்று சொல்லிவிட்டேன். பிரதர் நான் நல்லா இருந்தேன், சாப்பாடு உங்களோட சேர்ந்திருந்தேன், உங்களுடைய பர்த்டே உங்களுடைய உங்களோடு எல்லாமே இருந்தேன். என்ன என்ன பிரதர் சொல்லிட்டீங்க? நாங்க உங்களோடு சாப்பிடுறதோ உங்களோடு சேர்ந்து பேசுகிறதோ அதற்கு ஊழியங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நாம நிக்கிற இடத்துல இருந்து பிரதர் நீங்க செய்தது தப்பு, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதற்கு வேண்டி எங்களை நீங்கள் வீடுகளில் போயிருந்து கொண்டு திட்டுவது நியாயம் அல்ல. அதை கர்த்தர் கேட்கிறார், அதை கர்த்தர் கேட்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏன் பிரதர் நீங்க என்ன பிரதர், இல்லை இல்லை, நன்றாக சிரிப்போம், உங்களோடு நன்றாக பேசுவோம், உங்களோடு நல்ல உறவிலே நாங்கள் இருப்போம். ஆனால் தேவ காரியம் என்று வருகிற பொழுது நாங்கள் வளைந்து கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட நேரங்களில் அநேக தடவைகள் எங்களை தவறாக நினைப்பதுண்டு, மீறியாமை போல அநேக தவறாக பேசுவதுண்டு, அநேகர் நம்மளை திட்டுவதுண்டு, அநேகர் நம்முடைய இருதயங்களை கலங்கடிக்க பண்ணுவதுண்டு, அநேகர் சமாதானம் நம்முடைய சிந்தனையிலே நித்திரை இல்லாத அளவுக்கு பண்ணுவதுண்டு. ஆனாலும் நாம் அதிலிருந்து மாற முடியாது என்பதை சபையாராகிய நீங்கள் இன்றைக்கு தெரிந்திருப்பது நல்லது, தெரிந்திருப்பது நல்லது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறவர், மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறவர். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை குறித்து எந்த சூழ்நிலைகளையும் தவறாய் பேசாதபடிக்கு எச்சரிக்கொள்ளவர்களாக இருங்கள். வேறு சபைகளில் இருக்கிற ஊழியர்களாக இருந்தாலும் நீங்கள் பேசாதீங்க, அது உங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல. வேணான்ற மீறி செயல்பட்டால் அது உங்களை பொறுத்தது. வேணான்ற இரு, இங்கு நமக்கு கை கொள்ளக்கூடிய வசனங்களே ஏராளம் இருக்கிறது, அதையே நாம் கை கொள்ளாம தவிக்கிறோம். வேண்டாத காரியங்கள் நமக்கு வேணா வேணா என்று சொல்றேன். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பியும் சொல்றேன், பட்டே நம் வீட்டை சுள்ள சுட்டு என்பதை மறந்து விடக்கூடாது. இதை குறித்து நான் பிறகு ஒரு கால் பேசுகிறேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உள்ள உண்மை உள்ளவன். அமலாவசனத்தை வாசிங்க, அமலாவசனத்தை.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய கோபம் என்ன, யார் மேல மூண்டது தெரியுமா? மீரியாம் மேல மூண்டு விட்டது. இன்னைக்கு அநேகருக்கு நம்ம மேல கர்த்தர் அன்பாயிருக்கிறார் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிலை அன்பாயிருக்கிறார், கர்த்தர் நிலை அன்பாயிருக்கிறார், கர்த்தர் என்னைத்தான் நேசிக்கிறார், கர்த்தர் என்னைத்தான் நினைத்துட்டு இருக்கிறார், கர்த்தர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார், கர்த்தர் என்னை சுத்தி வேலி எடுத்திருக்கிறார். பிரியமானவர்களை உனக்கு ஒன்று சொல்லவா, நீ பேச பேச, நீ திட்ட திட்ட, நீ மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்ப எழும்ப, கர்த்தர் உன்னை எங்க உள்ளங்கையில வரைந்திருப்பது. நீ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேச, எங்க கர்த்தர் உன்னை, உங்களுக்கு ஊரிய விதத்துல ஒன்று நடக்கவில்லைன்னு சொன்னால் ஊழியக்காரர்களை திட்டாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலன்னு சொன்னா மற்றவர்களோடு சேர்ந்து ஊழியக்காரர்களுக்கு முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் முறுமுறுப்பினால விழுந்து செத்து புணங்களாக மாறினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, செய்யாதீங்கள் என்று சொல்லி சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன். உங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை திட்டாதிருங்கள். எனக்கு பிடிச்ச விதத்தில் ஒன்று நடக்கவில்லை, எனக்கு அவர் இப்படி ஒன்று சொல்லியிருக்கலாம், இப்படி ஒன்று செய்திருக்கலாம், எனக்கு அவர் அப்படி செய்திருக்கலாம். சில வேளைகளில், சில வேளைகளில் ஊழியக்காரர்களாக நாங்கள் சில காரியங்களை மறப்பதுண்டு, அதுக்கே திட்டுவது. சிலதை நாம் மறப்பதுண்டு, செய்ய மறந்து விடுவதுண்டு, அதுக்கும் திட்டுவார்கள். கத்தர் அதை கேட்பார், கத்தர் அவைகளை கேட்பார். ஆகையினாலே கவனம் உள்ளவன, கத்தருடைய கோபம் அவர்கள் உண்டது. பத்தாவது வாசிங்க, மேகம்
மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை 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 போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ இந்த ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும்.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ இந்த ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும்.
நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை, முறுமுறுப்பது, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுவது, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவது, கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, அது பாவம், அவைகள் பாவம். துணியாதீங்க, கண்ட மாதிரி துணிவது, எல்லா காரியத்திலையும் கண்ட மாதிரி துணிவது. துணிந்து பேசாதீங்க, எதை கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் அடங்குங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பேசாதீங்க, வேணான்ற அவைகள் நம்மளை பாவத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். எல்லாம் தெரிந்தது போல நடக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, 100 வீதத்துல நீங்களுக்கு தெரிந்தது ஒரே ஒரு வீதம் தான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இந்த பெரிய பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் கை கொள்ளுகிற வார்த்தைகள் எத்தனை, எல்லாம் தெரிந்தது போல பேசாதீங்க. இதுல எத்தனை வசனம் கை கொள்ளுகிறோம் நம் வாழ்விலே, எவ்வளவு நிறைவேறிவிட்டது நம் வாழ்விலே, இவைகள் இல்லை. ஆனால் எல்லாம் தெரிந்தது போல பேசி பாவத்தை மறைச்சிக்காதீங்க. பேசாம இருங்கப்பா, பேசாம இருங்க. கர்த்தரை துதி, கர்த்தரை ஆராதி, தேவ வசனத்துக்கு செவி கொடு, அவ்வளவுதான். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை கர்த்தருக்குள்ளே மகிமையாக செய்து முடி, அவ்வளவுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த காரியங்கள், அநேக காரியங்கள் புத்தியினமாய் செய்வது. சாமுவேல் சவுளை குறித்து விஷயத்திலையும் சொன்ன, நீ புத்தியினமாய் செய்தாய், புத்தியினமாக அநேக காரியங்களை செய்வது, யோசிக்காமல் சிந்தியாமல் அநேக காரியங்களை செய்து செய்யாதீங்க, வேணான்ற நல்லதல்லன்ற கவனம், புத்தியினமாக யோசியாமல் சிந்தியாமல் செய்கிற காரியங்கள் நம் வாழ்விலே அவைகள் பாவமாக வந்துவிடும். இது பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டில் என்ன ஒன்று சொல்லவா, அனனியாவும் சப்ராலும் வந்து பொய் சொன்னாங்க, பொய் சொன்னாங்க. கிருபையின் காலத்துல இது நடக்குமா? நடந்தது, நடந்தது. அனனியாவும் சப்ராலும் இருந்தது மத்தேயு சுவிசேஷத்தில் இல்ல, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல, அது எழுப்புதலின் காலம், கிருபையின் நாட்கள், அவைகள்ல நடந்தது. பொய் சொல்லுகிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கேளுங்க, கர்த்தர் காரியத்தை நமக்கு பாவமாக்கி விடுவார், கவனமாக இருங்க, தயவு செய்து நான் சொல்லுகிறது கேளுங்க. ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி ஏதோ ஒரு நேரத்தை செலவழிக்க நாம் இங்க வரவே இல்லை. நாட்கள் போக போக நம்முடைய கண்களின் வெளிச்சங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வேத வசனத்தை குறித்த காரியங்கள் ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு போறது இல்லை. ஊழியம் நமக்குள்ளே மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அதுதான் ஊழியம். அல்லேலூயா. நம் வாழ்விலே தனிப்பட்ட விதத்திலே உள்ளான வாழ்விலே இருதத்திலே உள்ளான மனதிலே நமக்குள்ளே மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது தான் ஊழியம். ஆகையினாலே தயவு செய்து சொல்லுகிறதை கேளுங்கள். அல்லேலூயா. இந்த பாவத்தை புத்தியினமாய் நாங்கள் செய்துட்டோம்பா, புத்தியினமாய் நாங்கள் செய்துட்டோம். நான் உங்களுக்கு சொல்லுவா, எத்தனை தடவை நாங்கள் புத்தியினமாக காரியங்களை செய்து கொண்டோம் தெரியுமா? எத்தனை தடவை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீர்கள்? இல்லை என்றுவீர்கள். ஆனா சிந்தித்தால் கண்டுபிடிப்பீர்கள், யோசித்தால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். தேவ சமூகத்தில் வைத்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் அறியாமல் பேசினா ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக என்ன ஆண்டவரை பேசினேன், என்ன ஆண்டவரை பேசுறேன். அண்மையிலே நான் நினைக்கிறேன் ஒருவர் வந்து ஒரு சில காரியங்களை சொல்லி ஒரு ஊழியக்காரனை குறித்து பேசின பொழுது நான் சொன்னேன், அவனை தூக்கிவிட முடிந்தால் தூக்கிவிடுங்கள், அதுதான் நமக்கு நல்லது என்று சொல்லி சொன்னேன். ஹல்லேலூயா. ஏசாய தீர்க்கதரிசி கடைசியாக என்ன தெரியுமா சொன்னார்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணி கத்திரங்களிலே சொன்னார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 5, 6, 7 மாத்திரம் வாசிங்கள்.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் அது உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
பிரியமானவர்களே, 5வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயத்திற்கு சொல்ற என்ன சொல்றேன், நான் அதமான ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் இருந்து தேவ பிரசன்னத்திலே நான் இதை குறித்து ஒரு தடவை பேசினேன். மாற்றங்கள் நமக்கு வேண்டும், மாற்றங்கள் நமக்கு வேண்டும். தேவ பிரசன்னத்திலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது தேவ சமூகத்தில் இருந்து பிரசன்னத்தை ருசிக்கிற பொழுது மாற்றங்கள் வேண்டும். விளங்குறதா? பிரசன்னம் வந்தது என்னை நிறைத்தது என்பதனாலே மாற்றங்கள் நமக்கு வேண்டும். மாற்றம் இல்லாத பிரசன்னம் என்ன பிரசன்னம் அது? நமக்குள்ளே மாற்றங்கள் வேண்டும். பாருங்க, இந்த மனுஷன் சொப்பனம் தரிசனம் பார்த்து பிரசன்னத்திலே நிறைந்த பொழுது அவன் கண்டுகொண்டது என்ன தெரியும்? ஆண்டவரே, என் வாயில பிழை இருக்கிறது, என் வாயில தப்பு இருக்கிறது, ஆண்டவர் என் வாயில தவறு இருக்கிறது, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தவறு இருக்கிறது, அவன் ஊழியக்காரன், என்ன ஊழியக்காரன், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. எனக்கு இதுல என்ன பிடிச்சதுன்னு தெரியுமா? இந்த இடத்துல அந்த மனுஷன் மனந்திருந்ததுக்கு பிற்பதாக ஆண்டவர் கேட்கிறார், நான் யாரை அனுப்பினா? அப்பதான் அவன் சொல்றான், என்னை அனுப்ப மாண்டவரே, நான் போறேன், என்னை அனுப்ப மாட்டேன். எனக்கு அந்த அந்த வரி அடிகள் பிடித்திருந்தது. அவன் மனம் திரும்பி தேவசமத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் கேட்கிறேன், என் காரியமாக யார்? நான் போறேன் ஆண்டவரே, நான் உடைய ஊழியத்துக்கு போறேன் ஆண்டவரே, நானுடைய வேலைக்கா வந்து நான் போறேன் ஆண்டவரே. ஏண்டா, நான் இப்ப சுத்தமாக இருக்கிறேன்ப்பா, என் வாய்கள் சுத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே இப்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. உடைய பிரசன்னம் நிறைந்த பொழுது நான் அசுத்த மனதுள்ள கண்டுகொண்டேன், ஆனால் இப்பொழுது உடைய பிரசன்னத்தில் நான் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பு, நான் போறேன். அதனால இப்படித்தான் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த மனிதன் அந்த வெளிச்சத்திலே தேவனுக்கு பதில் கொடுக்கிறான், ஆண்டவரே நான் போறேன், ஆண்டவரே என்னை அனுப்பும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சமூகத்திலே நம்முடைய வாயை காத்துக் கொள்ளுங்க. அது அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிறது. அதனாலே அநேக ஆசீர்வாதங்கள் உடைந்து போகிறது, அநேக நன்மைகள் உடைந்து போகிறது, அநேக உறவுகள் உடைந்து போகிறது, அநேக சமாதானம் உடைந்து போகிறது. கடந்த முறை சொன்னேன், குடும்பத்திலே தலைவன் தலைவியாக இருக்கிற நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் வார்த்தைகளுடைய அதை ரைஸ் பண்ணி அதனுடைய வாய்ஸ்களை மாற்றுகிற பொழுது அநேக தடவைகளில் இருக்கிற சமாதானங்கள் உடைந்து போகிறது. கவனம் என்று சொல்லுகிறேன், உங்களுடைய குரலின் தன்மைகள் எல்லாவற்றையும் செய்யும், எல்லாவற்றையும் செய்யும். நம் குரலின் தன்மைகள் எல்லாவற்றையும் செய்யும். கவனமாக இருங்கள். ஏமன்ல ஒரு வார்த்தை இருக்கு, தோன் மாட்டி மியூசிக் சொல்லி, அது தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியவில்லை. தோன் மாட்டி மியூசிக், அதாவது எந்த விதத்திலே நாங்கள் பேசுகிறோம் என்பதிலே தான் ஒரு காரியம் நடக்கும். வீடுகளிலே குடும்பங்களிலே அநேக தடவைகள் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் உடைப்பது நாங்கள் தான், நாங்கள் தான் உடைப்பது. தோன் மாட்டி மியூசிக் என்று சொல்லுவார்கள். அதை கொண்டா வீட்டில போய் கேளுங்கள், உங்கள் பிள்ளைகள் சொல்லி தருவார். நாம எப்படி பேசுகிறோம் அதிலே தான் காரியம் இருக்கிறது. நாம் எப்படி எங்களுடைய சவுண்டை விடுகிறோம் அதிலே தான் காரியம் இருக்கிறது. வீடுகளிலே அநேக தடவைகளிலே குடும்பங்களிலே சமாதானத்தை உடைத்து போடுவது வீடுகளில் இருக்கிற பெரியவர்கள் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாள் வார்த்தைகளையும் கடந்த நாள் வார்த்தை கடந்த கிழமை வார்த்தைகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், யோசியுங்கள், உங்களுக்குள்ளே வைத்திருங்கள். அதிலே எந்த இடத்திலே நீங்கள் எழும்ப விரும்புகிற அந்த இடத்திலே எழும்புங்கள். மூடி வைக்காதீங்க, கொண்டு போய் நல்ல செய்தி மூடி வைக்காதீங்க, அருமையான செய்தி மூடி வைக்காதீங்க. ஆண்டவரே, ஏதாவது ஒரு பிள்ளை இருந்தா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் தானப்பா. ஆண்டவரே, நான் பிள்ளை செய்துட்டு இருந்தேன் ஆண்டவரே, அது பாவமாக மாறாதபடிக்கு கவனமா இருங்கன்னு நான் சொல்றேன். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி உங்களை ஏதோ நல்லா நீங்க நல்ல நான் போய்க்கு நல்ல பிரசங்கம் சொல்லிட்டு போறதுக்கு இங்க பிரசங்கம் எனக்கு வேணா, அது வேணா. அது ஒரு காலத்துல அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இருந்தது தான் என் வாழ்விலையும். மற்றவங்க நல்லதுன்னு சொல்லணும்ன்றதுக்காண்டி பிரசங்கம் ஆயிட்டம் பண்ற காலங்கள் இவைகள் அல்ல. மாற்றங்கள் நமக்கு வேண்டும், மாற்றங்கள் நமக்கு வேண்டும், நம் வாழ்விலே வேண்டும், நம்முடைய சபை வாழ்விலே வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே வேண்டும். மாறிக்கொள் தேவனுடைய பிள்ளையாகி இருக்க முடியும். இல்லையோ கத்தர் எல்லாவற்றையும் கேட்பா. நீங்க ஒருவரோடு ஒருவர் பேசுகிறது கத்தர் கவனித்து கேட்பார். உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, சுகமுள்ள பேச்சுக்களை பேசினீங்கன்னு சொன்னா சுகமுள்ள ஒரு வாழ்வு உங்களுக்கு உண்டு. சுகமுள்ள ஒரு வாழ்வு, ஆறுதலான ஒரு வாழ்வு, அமைதியான ஒரு வாழ்வு. தேவ சமத்தில் எழுந்திருப்போம்மா பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் கண்களை மூடுங்கள், தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்கள், வேற எதையும் சிந்திக்க வேண்டாம். நம்முடைய வாழ்வு நமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கு, எங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. மற்றவருடைய வாழ்வு நமக்கு அடுத்தது, முதலாவது என்னுடைய வாழ்வு. தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார். ஆண்டவரே, என் பேச்சுக்கள் உமக்கு பிரியமானவைகளாய் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை பாருங்கப்பா, என்னை பாருங்க ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எழுந்திருக்க முடியும், நிற்க முடியும் தேவனோடு, தேவ பிரசன்னத்தில் வாழ முடியும். பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தகாதவைகளை பேசினால் அவைகள் எங்கள் இருதயத்திலே பாரமாகிவிடும், பாரமாகிவிடும். அல்லேலூயா. எங்களால் கிளேசம் அடைந்தவர்களை நாம் பகைக்காதபடிக்கு அதில் இறங்குங்கள், இறங்குங்கள். ஒரு மனமகிழ்ச்சி உள்ளவனாய் போ, சந்தோஷம் உள்ளவனாய் போ, ஆறுதல் உள்ளவனாய் போ. அநேக தடவைகளே நாங்கள் பேசுகிற வார்த்தைகளே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற சமாதானங்களை உடைத்து விடுகிறது, ஆறுதல் உள்ள இருதயங்களை உடைத்து விடுகிறது. சந்தோஷமா இருந்த நம்முடைய வாழ்விலே சில வேளைகள்ல சில வார்த்தைகள் நாங்கள் பேசுகிறதுனாலே உடைந்து போய் விடுகிறது. வேணான்ற ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் அசுத்தோடுள்ள மனுஷன், மேல இரக்கமா இருங்கப்பா, இரக்கமா இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஊழியம் செய்கிற படியினாலே இப்படிப்பட்ட காரியம் உன் வாழ்வில் இல்லை என்று நினைத்து விடாதே, நினைத்து விடாதே. மீறியாம ஊழியம் தான் செய்தார், ஏசாய தீர்க்க தரிசி ஊழியம் தான் செய்தார். ஆனா நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தேவனுடைய வெளிச்சத்தில் எங்களை நான் பார்க்க முடியும். பெரியமானவர்களே, ஆண்டவரே, என் வாழ்விலே சொற்களின் மீதினால் பாவம் இல்லாமல் போகாதென்றபடி என் தகப்பனே, என் வார்த்தையினாலே பாவங்கள் உருவாக்கப்பட்டிருந்தால், உண்டாகி இருந்தால் என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. ஆண்டவரே, 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 ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே நாங்கள் படைகிறோம் அப்பா. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார்.